விவிலிய தேடல் பெரிய விருந்து உவமை. கிறிஸ்தவ வாழ்வின் அடையாள அட்டையை காட்டுங்கள் என்று யாராவது கேட்டால் நாம் அவர்களுக்கு காட்டக்கூடியது ஓர் அழைப்பிதழே.
எனதருமை அன்புள்ளங்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஆண்டு நவம்பர் 5 அன்று புனித மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் வழங்கிய மறையுரையில் இவ்வாறு கூறினார். கிறிஸ்துவ வாழ்வின் மிக உன்னதமான ஓர் அம்சத்தை அவர் அழகாக விளக்கிக் கூறினார்.
கிறிஸ்துவ வாழ்வு ஓர் அழைப்பு, அழைப்பிதழ் இன்றி இவ்வாழ்வில் அடியெடுத்து வைக்க இயலாது. நான் இவ்வாழ்வின் நுழைவாயிலுக்கு சென்றதும் நுழைவு சீட்டை பணம் கொடுத்து வாங்குவேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனெனில் அழைப்பின் பேரில் மட்டுமே இங்கு நுழைய முடியும். விலை மதிப்பற்ற இவ்வழைப்பை நம்மால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அந்த ஒப்பற்ற விலையை இறைமகன் இயேசு தன் இரத்தத்தால் ஏற்கனவே வழங்கிவிட்டார்.
அன்றைய மறையுரையின் மையமாக அவர் எடுத்துக்கொண்டது லூக்கா நற்செய்தி 14 பிரிவில் நாம் காணும் ஓர் உவமை, பெரிய விருந்து உவமை. அன்பு நெஞ்சங்களே, இந்த உவமையில் இன்று நம் விவிலிய தேடலை துவங்குகிறோம். அண்மையில் கிறிஸ்மஸ், புத்தாண்டு, பொங்கல் என்ற பல விழாக்களை நாம் கொண்டாடிய போது அவற்றில் விருந்துக்கு கட்டாயம் ஒரு முக்கிய இடம் அளித்திருப்போம் இல்லையா? இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் விருந்தோம்பல் என்பது நம்மை அடையாளம் காட்டும் ஒரு அற்புத பண்பு. அதித்தி தேவோ பவா, அதாவது விருந்தினரை கடவுளாக கருத வேண்டும் என்பது இந்திய கலாச்சாரத்தில் ஊறிய ஒரு பண்பு. இந்த பின்னணியில் நாம் இயேசு கூறிய பெருவிருந்து ஓமையை அணுகுவோம். ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார் என்ற வார்த்தைகளுடன் ஆரம்பமாகும் இந்த ஓமைக்குள் நாம் நுழைவதற்கு முன் ஒரு சில எண்ணங்களை தெளிவாக்குவது பயனளிக்கும். இஸ்ரேல் மக்கள் மத்தியில் விருந்து என்ன பொருள் பெறுகிறது என்பதையும் விவிலியத்தில் நடைபெறும் விருந்துகளின் முக்கியத்துவத்தையும் அறிய முயல்வோம். இயேசு இந்த உவமையை சொல்வதற்கு தூண்டுதலாக அமைந்த நிகழ்வுகளையும் ஓரளவு ஆய்வு செய்ய முயல்வோம். அன்பு இதயங்களே, எந்த ஒரு கலாச்சாரத்திலும் விருந்து என்பது வெறும் உணவு மட்டுமல்ல. ஒவ்வொரு விருந்துக்கும் பின்புலத்தில் பாசம், பந்தம், உறவு, நட்பு, குலப்பெருமை என்று எத்தனையோ அம்சங்களை நாம் கொண்டாடுகின்றோம். அமெரிக்காவிலிருந்து இங்கு ரோம் வந்திருந்த ஒரு குருவை அண்மையில் சந்தித்தேன். நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தவன் என்பதை அவரிடம் சொன்னபோது அவர் முகத்தில் பளீரென ஒரு புன்னகை. அவர் தமிழ்நாட்டுக்குச் சென்றபோது அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அசை போட்டார். சென்ற இடத்திலெல்லாம் மக்கள் அவரை வரவேற்ற விதம் அவரால் மறக்க முடியாத அனுபவம் என்றும் சொன்னார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று நம் விருந்தோம்பல் பண்பை பற்றி அடிக்கடி தலையை நிமிர்த்தி நெஞ்சுயர்த்தி பெருமைப்படுகின்றோம். பொதுவாகவே இந்தியாவுக்கு, சிறப்பாக தமிழகத்திற்கு வருகை தரும் பலருக்கும் மனதில் ஆழமாக பதியும் ஓர் அனுபவம் நாம் அவர்களை வரவேற்று உபசரிக்கும் பாங்கு. அன்பு நெஞ்சங்களே, இஸ்ரேல் மக்கள் மத்தியில் விருந்துக்கு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அடிமைகளாய் அந்நிய நாட்டில் கொடுக்கப்பட்ட குறைவான உணவுக்கு மிருகங்களைப் போல போட்டி போட்டு உண்ண வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தனர் இஸ்ரேல் மக்கள். அவர்களை பொறுத்தவரை பந்தி அமர்ந்து விருந்துண்பது என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, தலைசிறந்த ஒரு கனவு. பாதுகாப்பை, குடும்ப உணர்வை, நல்ல விளைச்சலை, செல்வக் கொழிப்பை குறிக்கும் ஒரு கனவு. இஸ்ரேல் மக்களின் இத்தகைய கனவுகளை பதிவு செய்துள்ள விவிலியத்தில் நாம் பல இடங்களில் விருந்தை பற்றிய குறிப்புகளை காண்கின்றோம். அன்புள்ளங்களே, விருந்து பற்றிய முதல் நிகழ்வு தொடக்க நூல் 18 பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆபிரகாம் 3 மனிதர்களுக்கு அளித்த விருந்தை பற்றி அங்கு வாசிக்கின்றோம். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் என்று இந்த பிரிவின் முதல் வரிகள் சொல்கின்றன. அன்பு இதயங்களே, வெப்பம் மிகுதியாகும் போது மனமும் உடலும் சோர்ந்துவிடும். ஒருவேளை ஆபிரகாம் அப்படி ஒரு சோர்வுடன் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருந்தார். அந்நேரத்தில் 3 பேர் அவர் முன் நின்றனர். முன்பின் அறிமுகம் இல்லாத 3 வழி தவறி வந்திருக்கலாம், வழி கேட்க வந்திருக்கலாம். இப்படி நேரம் காலம் தெரியாமல் வருபவர்களிடம் முகம் கொடுத்து பேசுவதே அபூர்வம். யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் என்று சீக்கிரம் அவர்களை அனுப்பி வைப்பதுதான் வழக்கம். அதற்கு பதிலாக ஆபிரகாம் செய்தது வியப்பான ஒரு செயல். அங்கு நடந்ததை தொடக்க நூலிலிருந்து கேட்போம்.
தொடக்க நூல் பிரிவு 18. பகலில் வெப்பமிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தன் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். மூன்று மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, நீரும் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகின்றேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றபின் பயணத்தை தொடருங்கள் என்றார்.
நம் தேவ தந்தை
அன்பு நெஞ்சங்களே, முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களை, வழியோடு சென்றவர்களை வலியச் சென்று அழைத்து வந்து விருந்து படைக்கின்றார் ஆபிரகாம். அதுவும் வீட்டில் எதுவும் தயாராக இல்லாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விருந்து. விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஏற்பாடுகளே நடக்கின்றன. ஓர் எளிய நடுத்தர குடும்பத்தில் நடக்கும் ஒரு காட்சி நமது மனக்கண் முன் விரிகின்றது. தனக்கோ தன் குடும்பத்திற்கோ நல்ல உணவு இல்லாத போதும் விருந்தினர் என்று வரும்போது பிரமாதமாக விருந்து கொடுப்பவர்களை நாம் சந்தித்திருக்கின்றோம் இல்லையா? தாங்கள் வசதி படைத்தவர்கள் என்பதை பறைசாற்ற செய்யப்படும் முயற்சி அல்ல இது. அன்பர்களே, தங்கள் அன்பை பாசத்தை அடிக்கோடிட்டு காட்டுவதே இந்த முயற்சி. நம் வீடுகளில் அடிக்கடி இப்படி நடந்திருக்க வாய்ப்பு உண்டு. முன்னறிவிப்பு ஏதுமின்றி வந்துவிடும் விருந்தினருக்கு தன் வீட்டில் ஒன்றுமில்லாத நிலையிலும் தன் மகனை அடுத்த வீட்டுக்கு அனுப்பி அல்லது வீட்டுக்கு எதிரே உள்ள கடையில் கடனை சொல்லி ஒரு பழரசமோ காஃபியோ வாங்கி வந்து கொடுக்கும் எத்தனை பேரை நாம் பார்த்திருக்கின்றோம், அல்லது எத்தனை முறை இப்படி நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம். எனது அருமை அன்புள்ளங்களே, அன்பை பறைசாற்றும் இத்தகைய விருந்துகளை பற்றி பேசும்போது செல்வத்தை பறைசாற்றுவதற்கென்று விருந்து படைக்கும் செல்வந்தர்களை பற்றியும் இங்கு சிந்திக்காமல் இருக்க முடியவில்லை. உலகிலேயே மிக அதிக செலவோடு நடத்தப்பட்ட திருமணங்கள் என்ற பட்டியலை இணையதளத்தில் நாம் தேடி பார்த்தால் வேதனையான ஒரு ஆச்சரியம் நம் மனதில் வேலை பாய்ச்சும். ஆம் அன்புள்ளங்களே, 2004 உலகின் மிக பெரும், இல்லை இல்லை, மிக 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 பெரும் செல்வந்தர்களில் ஒருவர் தன் மகளுக்கு நடத்திய திருமண விருந்து கின்னஸ் உலக சாதனை என்று பேசக்கூடிய அளவுக்கு செலவு செய்யப்பட்ட ஒரு விருந்து. அந்த விருந்துக்கான செலவு என்ன தெரியுமா? 60 முதல் 70 மில்லியன் டாலர்கள், அதாவது ஏறத்தாழ 270 முதல் 300 கோடி ரூபாய். 1000 பெரும் புள்ளிகள் மட்டுமே கலந்து கொண்ட அந்த விருந்துக்கான செலவில் 30 கோடி ஏழை இந்தியர்கள் ஒரு நாள் முழுவதும் வயிறார சாப்பிட்டிருக்கலாம். அந்த விருந்தில் வீணாக்கப்பட்ட உணவை மட்டும் கொண்டு குறைந்தது 10 கோடி ஏழைகள் வயிற்றை கழுவியிருக்கலாம். ஏன் இந்த விருந்தையும் இந்தியாவையும் நான் முடிச்சு போட வேண்டும் என்று குழப்பமா? சொல்கிறேன் நண்பர்களே, இந்த விருந்தை கொடுத்த செல்வந்தர் ஓர் இந்தியர். அதனால்தான் இப்படி சொல்கின்றேன். பொறாமையில் பொறுமுகிறேன், உண்மைதான். ஆனாலும் இப்படிப்பட்ட விருந்துகள் இந்தியர்களால் நடத்தப்படுவது வேதனை என்பதையாவது நாம் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, விருந்தோம்பல் என்ற வார்த்தையை கேட்டதும் கட்டாயம் திருவள்ளுவரும் திருக்குறளும் நினைவுக்கு வந்திருக்கும். 10 குறள்களில் விருந்தோம்பலின் மிக உயர்ந்த பண்புகளை தெளிவாக கூறுகின்றார் திருவள்ளுவர். தொடக்க நூலில் ஆபிரகாம் அளித்த விருந்துக்கு விளக்கம் தருவது போல் இந்த 10 குறள்களில் ஒன்று அமைந்துள்ளது.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு.
அதாவது, நாள் முழுவதும் விருந்தினரை உபசரித்து வழி அனுப்பி அடுத்த விருந்தினரை எதிர்கொண்டு வாழ்பவர் விண்ணவர் மத்தியில் விருந்தினர் ஆவார் என்று வள்ளுவர் சொன்னார். வானவரின் மத்தியில் விருந்தினர் ஆவது போல வானவர் என்று தெரியாமலேயே அவர்களை அழைத்து விருந்து படைத்த ஆபிரகாமை குறித்து விவிலியத்தின் மற்றொரு பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 13. சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியதுண்டு.
அன்பு இதயங்களே, விருந்து, விருந்தோம்பல் என்ற அழகிய வாழ்வியல் அம்சங்களை நமக்கு மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தவும், தேவையானால் மீண்டும் ஒருமுறை நமக்கு புதிய பாடங்களை சொல்லித்தரவும் இறைமகன் இயேசு கூறிய பெருவிருந்து உவமை நமக்கு உதவும் என்ற நம்பிக்கையோடு நம் தேடலை தொடர்வோம்.
இன்றைய பிவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.